இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று, மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. இன்னைக்கு விடியலை வரவேற்போம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நம்ம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். நான் யார் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான கேள்விக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து விடை தெரிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். நான் வந்து இந்த உடையோ அல்லது என்னுடைய பதவியோ பட்டமோ என்னுடைய உறவோ எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஆத்மா, பரிசுத்தமான ஆத்மா, அமைதியும் அன்பும் நிறைந்த ஆத்மா. மகிழ்ச்சி என்பது என்னுடைய இயல்பு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆத்மா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆத்மா அப்படின்றது மூன்று விஷயங்கள் தான் அப்படின்னு. அது என்னன்னா, எண்ணங்கள் உருவாகும் போது மனதாகவும், புத்தி அதை தீர்மானிக்கும் சக்தி கொண்டதாகவும், மூன்றாவதாக நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் என் முத்திரை படிந்து விடுகிறது. இந்த முத்திரை தான் வந்து செயல்பாடுகள், அதுதான் வந்து சன்ஸ்கார் அப்படின்றத நாம இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இந்த சுவாரஸ்யமான பயணத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதுக்கு நம்மளுடைய சக பயணி அப்படின்னு சொல்லலாம், இல்லனா இந்த பயணத்துல நமக்கு வழிகாட்டியா இருக்கிற எப்பவும் போல இன்னைக்கும் நம்ம கூட இருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். அவங்களை வரவேற்போம். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். நாளுக்கு நாள் வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாவும் விறுவிறுப்பாகவும் தான் போகுதுன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு நாளும் வந்து ஏதோ ஒரு விதமான ரகசியங்கள் இருக்கு, இருட்டுல இருக்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய பாக்குற வியூவர்ஸும் சரி நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறோம் உணர்றோம்னு சொல்றதை விட எங்களால அது அனுபவிக்க முடியுது. எதையும் அனுபவம் செஞ்சாதான் வந்து அது எங்களுக்குள்ளவே வந்து நிரூபணம் ஆகும். இப்போ இந்த மனம், புத்தி, சன்ஸ்கார் இதெல்லாம் வந்து நாங்க அனுபவம் செய்ய முடியும். அப்ப இத மூணையும் அனுபவம் செய்ய முடியும்னா ஆத்மாவை கூட அனுபவம் செய்ய முடியும் தானே?
ஆத்மா தான் மனம், புத்தி, சன்ஸ்காரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த மூன்றுமே நாம் உணரும் பொழுது ஆத்மாவையும் உணர்வதாகத்தான் அர்த்தம். இப்ப பல இடங்கள்ல வந்து மைண்ட், பாடி, சோல், மனம், உடல், ஆத்மா அப்படின்றதுல வந்து நிறைய சர்ச்சைகள், விவாதங்கள், நிறைய கான்ஃபரன்சஸ் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. இவையெல்லாம் தான் நம்முடைய குழப்பத்திற்கு காரணம். இன்றைக்கு நான் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு வந்து பல விதமான ஆராய்ச்சிகள், அர்த்தங்கள். நான் உடலா, இல்லை மனமா, இல்லை சக்தியா அப்படின்னு பெரிய குழப்பத்துல இருக்கும். அந்த நான் யார் என்கிறது ஒரு பெரிய மர்மமோ, இல்ல பெரிய ரகசியமோ, பெரிய ஆராய்ச்சியோ ஒன்றுமே தேவையில்லை. நான் என்பது இந்த உடல் மூலமாக வெளிப்படுகிற சக்தி. நான் என்கிற ஆத்மா இந்த உடல் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். இது மிகவும் சுலபமான ஒரு விஷயம். எப்படி நான் அப்படின்றது டிரைவர் அப்படின்னா எனக்கு ஒரு வாகனம் தேவை இல்லையா, அப்பதான் என்னுடைய திறன் என்பது வெளிப்படும்.
உடல் இல்ல அப்படின்னா ஆத்மா இல்ல தானே?
ஆத்மா என்பது இருக்கு, உடல் என்பது ஆத்மா தன்னை வெளிப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய விஷயம். நான் என்பது ஒரு இசையமைப்பாளன் அப்படின்னு வச்சுக்குவோம். எனக்குள் இருக்கும் அந்த இசையை நான் வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு இசை கருவி என்பது தேவை. அந்த இசை கருவியாக இருப்பதுதான் இந்த உடல் என்கிற சாதனம். இரண்டுமே ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஹியூமன் என்பது இந்த மனித உருவம், பீயிங் என்பது ஜீவன் இருக்கிற அந்த ஆத்மா. சோ இந்த ஆத்மா என்கிற சக்தியும் இந்த மனித உடலும் சேர்ந்துதான் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நாம சொல்றோம். எப்படி ஒரு இசை அமைப்பாளனுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு அந்த இசை கருவி என்பது மிக அவசியமோ, அதுபோல இந்த ஆத்மாவிற்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு இந்த உடல் என்கிற சாதனம் தேவைப்படுகிறது. இது இரண்டுமே ரொம்ப முக்கியம். ஆனா இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இத்தனை விஷயங்கள் என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன, ஆனாலும் இவற்றையெல்லாம் இயக்கிக் கொண்டு வருபவன் நான் என்கிற இந்த ஆத்மாதான், இந்த சக்தி தான், இந்த உணர்வு தான் ரொம்ப நமக்கு அவசியம். இதை நான் புரிஞ்சுக்கொண்டா போதும், நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, நான் மனதின் வழியாக எண்ணங்களை உருவாக்குகிறேன், புத்தியின் மூலமாக தீர்மானம் செய்கிறேன், ஒவ்வொரு தீர்மானத்தின் அடிப்படையிலும் நான் செய்கிற செயல் என்பது எனக்குள்ளே ஒரு முத்திரையை பதித்து விடுகிறது, அது என்னுடைய பழக்க வழக்கங்களாக, என்னுடைய வழக்கமாக, என்னுடைய பண்புகளாக, என்னுடைய குணங்களாக, மனோபாவமாக வெளிப்படுகிறது. அதை நாம எல்லாத்தையும் சேர்த்து சன்ஸ்கார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இவை அனைத்திற்கும் பொறுப்பானவன் நான் தான், இவை அனைத்தையும் செய்து கொண்டிருப்பவன் நான் என்கிற ஆத்ம சக்தி அப்படின்னு நாம சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு செயலையும் நாம் செய்யும் பொழுது அது முத்திரையாக பதிந்து விடுகிறது அப்படின்னு சொல்றோம். சோ இது ஒரு சைக்கிள், இது ஒரு வட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செயலில் இருந்தும் பதிகிற அந்த முத்திரையின் அடிப்படையில் என்னுடைய அடுத்த எண்ணம் என்பது உருவாகிறது. பிறகு அந்த எண்ணத்தை வடிகட்டுவது, அதாவது நாம இங்க உட்கார்ந்துட்டே பல விதமான எண்ணங்களை நாம உருவாக்கலாம். கடந்த காலத்தை பற்றியது, வருங்காலத்தை பற்றியது, எங்க உட்கார்ந்துட்டே நாம நிலவை பற்றிய சிந்தனையை செய்யலாம், கடலினுடைய ஆழத்தை பற்றிய சிந்தனையும் செய்யலாம், அதனுடைய எண்ணங்களை நாம் உருவாக்கலாம். ஆனால் அத்தனை எண்ணங்களும் செயல்களாக வருவது கிடையாது. எந்த எண்ணங்கள் சரி, எந்த எண்ணங்கள் சாத்தியம், எந்த எண்ணங்கள் தேவை அப்படின்றதை தீர்மானம் செய்வதுதான் இன்டலெக்ட், புத்தி அப்படின்ற ஒரு சக்தி, அந்த ஃபேக்கல்டி. சோ இது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுது. நமக்குள்ள வந்து பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் உருவாகலாம். எந்த எண்ணங்கள் தீர்மானமாக வெளிவருகிறதோ அந்த எண்ணங்கள் மூளையின் வழியாக கட்டளைக்குட்பட்டு இந்த உடல் வழியாக செயலாக வெளிவருகிறது. சோ ஒவ்வொரு செயலும் முத்திரையாக பதிந்த பின் அதிலிருந்து மீண்டும் எண்ணம் தொடர்கிறதுன்னு அப்படின்னு சொன்னோம். சோ இப்படியாக பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான செயல்கள், அந்த செயல்களின் அடிப்படையில் மீண்டும் எண்ணங்கள், இப்படி பல பிறவிகளாக பலவிதமான செயல்களினுடைய அடிப்படையில் உருவான அந்த சன்ஸ்கார், அந்த வழக்கங்கள் என்பது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு கிடங்கு போல நம்முடைய புத்தியில வந்து ஒரு கிடங்கு போல இருக்கு. சோ அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்லுவோம், திடீர்னு எனக்கு எங்கேந்து இந்த எண்ணம் வந்ததுன்னே தெரியல, திடீர்னு எனக்கு ஏன் இந்த பழக்கம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரு சில சமயத்துல கனவுல கூட ஒரு சில எண்ணங்கள் வரும், சம்பந்தமே இருக்காது. அதெல்லாம் எங்கேந்து வருது அப்படின்னா, அங்க சேமிக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணங்களில் இருந்து வெளிவருகிறது. சோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அஞ்சு விதமான லேயர்ஸா வந்து ஆத்மால வந்து இவைகள் அனைத்துமே வந்து சேமிக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக நமக்கு வந்து ஒரு குழந்தை வந்து கருவில இருக்கும் பொழுது ஆத்மா அந்த கருவில போய் சேருது. அந்த ஆத்மாவிற்குள்ள வந்து அத்தனை செயல்களும் ஒரு சன்ஸ்காரமாக பதிந்து இருக்கிறது. பல பிறவியினுடைய பழக்க வழக்கங்களை அது ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு, இன்னொரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு எடுத்து சென்று கொண்டே இருக்கிறது. சோ இப்ப ஐந்து விதமான சன்ஸ்காரங்கள் லேயர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது, முதல்ல நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சில குணங்கள், ஒரு சில பழக்க வழக்கங்கள், அவை அனைத்தும் வந்து மரபின் வழியே ஜெனட்டிக்கலா பெற்றோர்களிடமிருந்து கிடைக்கிறது. சொல்றோம் இல்லையா, உங்களுடைய குணங்கள் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ அது ஒரு விதமான குணம். அதற்கப்புறமா வந்து இரண்டாவதாக தன்னுடைய முற்பிறவியினுடைய, முற்பிறவியில நாம என்ன செயல்கள் செய்தோமோ அந்த செயல்களினுடைய அடிப்படையில் உருவான அந்த சன்ஸ்கார்ஸ், அந்த வழக்கங்கள் அதுவும் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து அந்த முற்பிறவியினுடைய அந்த பழக்கங்கள் தான் வந்து ரொம்பவே வந்து டாமினண்டா இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில சமயம் நம்ம ஒரு சில குழந்தைகளை பார்த்தோம்னா அவங்க சொல்லுவோம், இந்த குடும்பத்தை சேர்ந்த மாதிரியே இல்லை இந்த குழந்தை, ரொம்ப தனிப்பட்டதா இருக்கு அப்படின்னு.
சில குழந்தைகள் நல்ல குழந்தைங்களா இருந்தாலும் வேற மாதிரி ஒரு குணம் கொண்டதா இருந்தாலும்
சொல்லுவோம். ஒரு சில சமயம் இரட்டை பிறவி இருப்பாங்க, ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் இருப்பாங்க, ஒரே சமயத்துல பிறந்ததுனால இரட்டை பிறவி இல்லையா, ஆனா இருவருடைய குணமுமே கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா இரண்டு ஆத்மாவும் வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வெவ்வேறு இடத்திலிருந்து வெவ்வேறு பெற்றோரிடமிருந்து வந்திருக்கலாம். சோ அவங்களுடைய வழக்கங்கள் அவங்களுடைய சன்ஸ்கார் அப்படின்றது முழுவதுமாகவே வித்தியாசமாக இருக்கும். மூன்றாவதாக நமக்கு இருக்கக்கூடிய சன்ஸ்கார் அல்லது குணங்கள் வந்து நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள்ல நாம் எந்த பள்ளியில படிச்சோம், எப்படிப்பட்ட நண்பர்கள், அவர்கள் கிட்டேந்து நமக்கு வந்த அந்த பழக்க வழக்கங்கள் சன்ஸ்கார் அதுவும் இருக்கும். நான்காவதாக என்னுடைய மனதின் உறுதிப்பாட்டால் வில் பவரால வருது. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வந்து பொய் பேசுகிற பழக்கம் வந்திருக்கு, அந்த பழக்கம் வந்து என்னுடைய முற்பிறவியினுடைய பழக்கமா இருக்கலாம், இல்ல என்னுடைய பெற்றோர்கிட்டேந்து வந்த பழக்கமாகவும் இருக்கலாம், இல்ல என்னுடைய நண்பர்கள் கிட்டேந்தும் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையினுடைய அடிப்படையில் வந்த பழக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பழக்கத்தினால் எனக்கு வந்து மனவேதனை, பிரச்சனை, இல்லை நான் ஒரு அசௌகரியமாக உணர ஆரம்பிக்கிறேன், அப்போது எனக்கு இந்த பழக்கம் வேண்டாம், நான் உண்மையே பேசப் போகிறேன் அப்படின்னு ஒரு புது எண்ணத்தை உருவாக்குகிறேன். அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் இனி நான் உண்மையையே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையை பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு புது பழக்கம், புது பழக்கம், புது செயல்பாடு.
வில் பவர், மன உறுதி அப்படின்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா?
அதாவது உண்மையையே பேச வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குள்ள அந்த மன உறுதி இருந்தால்தான் என்னால் அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடியும். நினைச்சா போதாது இல்லையா, அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு எனக்கு மன உறுதி என்பது அவசியம். ஏன்னா அந்த செயல்படுத்தும் பொழுதுதான் திரும்பவும் அது எனக்குள்ளே ஒரு முத்திரையாக பதியும். அப்பொழுது அது என்னுடைய பழைய பழக்க வழக்கத்தை ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ இந்த நான்கு சன்ஸ்கார்ஸ், இந்த வழக்கங்கள் குணங்களை தவிர ஐந்தாவதாக இருக்கக்கூடியது தான் வந்து ஆத்மாவினுடைய உண்மையான தன்மைன்னு சொல்லலாம், இல்ல உண்மையான குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அது உண்மையான குணங்கள், அதுதான் என்னுடைய இயல்பு அப்படின்னு நாம எப்படி அதை கண்டுபிடிச்சுக்கிறது, அதுக்கான சுலபமான வழிமுறை என்னன்னா இப்பொழுது ஆத்மாவிற்கு என்ன தேவை?
மகிழ்ச்சி.
மகிழ்ச்சி தேவை. அப்புறம் வேற என்ன?
அமைதி.
அமைதி தேவை. அப்புறம்
அன்பு.
அன்பு தேவை. சோ இப்ப நாம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி தேவை. மகிழ்ச்சி என்பது என்னுடைய குணம் அப்படின்னு நாம முதல்லயே கூட பார்த்திருக்கோம். எல்லார்கிட்டேருந்து நமக்கு அன்பு தேவை இல்லையா, அது என்னுடைய குணம் அப்படின்னு நாம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, எவ்வளவோ காரணங்களால நமக்கு கோபம் வந்தாலும், கோபப்படுறது சரி அப்படின்னு நாம ஜஸ்டிஃபை பண்ணிட்டாலும் கூட, நாம் எதை விரும்புகிறோம், நாம் எது எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அமைதி என்பதுதான் நாம் விரும்புகிறோம், அதுதான் நமக்கு தேவை என்றும் நினைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து தேடிக்கிட்டு இருக்கிற குணங்கள் இந்த ஆத்மாவினுடைய உண்மையான குணங்களைத்தான். ஆத்மாவிற்கு உண்மையாக, ஒரிஜினலாக, இயல்பாக ஏழு குணங்கள் இருக்கிறது. இந்த ஏழு குணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஞானம், முதல்ல வந்து நம்முடைய தேடல், இதுவரையில் நம்முடைய தேடல் எது அப்படின்னா தன்னை பற்றி தான் தெரிந்து கொள்வது. நான் யார் என்கிற அந்த ஞானம், அந்த தெளிவு எப்பொழுதுமே நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் முதல் குணம் ஆத்மாவினுடையது, ஞானம். நான் யார் என்ற கேள்வி எனக்கு பதில் கிடைத்த உடனேயே நான் எப்படிப்பட்டவன், நான் ஒரு தூய்மையானவன், தூய்மையான ஆத்மா, நான் விரும்புவது எதை, தூய்மையாக இருப்பதை. நாம் எதை விரும்புகிறோம் என்றால் மற்றவர்களிடம் கூட தூய்மையை தான் விரும்புகிறோம். அதுதான் என்னுடைய உண்மையான தன்மை, தூய்மை என்பது இரண்டாவது குணம். இன்றைக்கு அமைதியை இந்த உலகத்துல நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ கான்ஃபரன்சஸ் உலக அளவுல நடந்துட்டு இருக்கு, எவ்வளவோ பணத்தை வந்து செலவழிச்சிட்டு இருக்காங்க, அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அமைதியை நாம எவ்வளோ தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அமைதி என்பது என்னுடைய சொந்த குணம், உண்மையான இயல்பு. அதனாலதான் நாம வெளியே தேடிட்டு இருக்கோம். அமைதி வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம், ஏனென்றால் அது என்னுடைய உண்மையான தன்மை. அதனால்தான் அது இல்லை என்கிற உணர்வு இருக்கும் பொழுது அது எனக்கு வேண்டும் என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அமைதி என்பது நமக்கு பிடித்திருக்கிறது. அமைதி என்பது நான் விரும்புகிற ஒன்று, ஏனென்றால் அதுவும் என்னுடைய இயல்பு. அடுத்தது அன்பு. அனைவரிடத்திலும் நமக்கு அன்பு தேவைப்படுகிறது. அனைவருமே நம்மை அன்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லா இடத்திலும் அன்பு என்கிற குணம் வந்து போற்றப்படுகிறது. அன்பு என்பது நம்முடைய இயற்கையான குணம். அதன் பிறகு மகிழ்ச்சி. இன்றைக்கு வாழ்க்கையில நாம் எதை செய்தாலும் அதற்கு பின்னால் நம்முடைய நோக்கம் மகிழ்ச்சியாக இருப்பது. ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும்? ஏனென்றால் அதை நாம் அனுபவம் செய்திருக்கிறோம். அடுத்ததாக வந்து மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது என்னுடைய சொந்த படைப்பு, இது என்னுடைய இயல்பு, இது எனக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கிறது, இயல்பாக இருக்க முடிகிறது, அது என்னுடைய குணம். அதுக்கப்புறமா வந்து நாம பிளிஸ் அப்படின்னு சொல்றோம், பேரானந்தம் அப்படின்னு சொல்றோம். பேரானந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை வந்து நாம அத்தீந்திரிய சுகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புலன்களின் வழியாக இல்லாமல், இந்த உடலின் வழியாக இல்லாமல் நாம் அனுபவம் செய்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தத்தை தான் நாம பேரானந்தம் என்று சொல்கிறோம். இது ஆத்மார்த்த மகிழ்ச்சி, ஆத்மார்த்தமான ஆனந்தம், ஆத்மார்த்தமான உணர்வு அப்படின்னு கூட நாம சொல்லலாம். இதுவும் நம்முடைய இயல்பு. அடுத்ததாக சக்தி. சக்தி அப்படின்றது வந்து எதையும் உறுதியோடு செயல்படுத்துகிற தன்மை, வில் பவர் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நம்முடைய இயல்பு. இன்றைக்கு வந்து நம்முடைய வெற்றி தோல்வியை இதில் தான் அடங்கியிருக்கிறது. எதையாவது செய்து காட்ட வேண்டும், உறுதிப்பாடோடு சாதிக்க வேண்டும், அதுதான் சக்தி. இன்றைக்கு ஆத்மாக்கள் இந்த வில் பவர் இல்லாம தான் பலஹீனமான நிலையில இருக்காங்க. ஸோ இந்த ஞானம், தூய்மை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பேரானந்தம், சக்தி, இந்த ஏழு குணங்களும் ஆத்மாக்களினுடைய இயல்பான குணங்கள். பல பிறவிகள் எடுக்கும் பொழுது பலவிதமான செயல்களால் நம்முடைய புத்தி பலஹீனமடைந்து எது சரி எது தவறு என்று தீர்மானிக்க முடியாமல் தவறான தீர்மானங்களால் பலவிதமான தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உருவாகிவிட்டது. இப்போ அவை எல்லாமே வந்து அப்படியே லேயர்ஸா 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 மேலே நிற்குது. இந்த அடிப்படை இயல்பான இயற்கை குணங்கள் ரொம்ப கீழே போயிடுச்சு.
இப்போ நீங்க ஆத்மாக்கு ஞானம், தூய்மை, அன்பு, அமைதி, சக்தி, இந்த பேரானந்தம் எல்லாமே வந்து இந்த புதுசா வந்த பழக்க வழக்கங்கள் இல்ல முற்பிறவிலையோ இல்ல இந்த பிறவிலையோ வந்து எனக்கு நடுவுல இதெல்லாமே நடுவுல வந்து சில பழக்க வழக்கங்களால எனக்கு வந்து பொதுவாவே இருந்த இந்த ஏழு குணங்கள் வந்து நீக்கிவிடப்படுகிறதா?
இந்த இயற்கையான இயல்பான குணங்கள் என்பது நீங்கிவிடாது, அதை அழித்துவிட முடியாது. இப்போ நமக்கு இந்த பிறவியிலும் முற்பிறவியிலும் ஏற்பட்ட பழக்க வழக்கத்தினால் உருவாகப்பட்ட அந்த குணங்கள் என்னாகும் அப்படின்னா நிறைய ஆயிடும். அதனால இந்த இயல்பான குணங்கள் கீழே போயிடும், இல்ல எல்லாமாக கலந்துவிடும்.
இப்ப இந்த பொதுவான குணங்கள் வந்து நமக்குள்ளவே இருந்திருக்கும், ஆனா இல்ல. காரணம் வந்து வெளியில வேற நிறைய வாய்ப்புகள் வந்தது. அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதால தானே வந்து முடிவுகள் அப்படின்றது எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு.
இப்போ குழந்தைகளுக்கு கூட நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்கிறோம் இல்லையா, வாய்ப்புகளையும் கொடுக்கிறோம், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறோம். ஆனால் பிறகு அவை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எது எனக்கு சரி எது எனக்கு தேவை அப்படின்ற முடிவை எடுக்கக்கூடியது வந்து அவங்க தான். அதே போலதான் நமக்குள்ள அனைத்துமே நிரம்பி இருக்கிறது. என்னுடைய புத்தி கூட தேவையான பொழுது எது சரி எது தவறு என்ற ஒரு தீர்மானத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆனாலும் எனக்கு இப்பொழுது எது தேவை அப்படின்றத முடிவு பண்றது நாம தான். ஸோ நாம் அதன்படி நாம முடிவெடுக்கிறோம், நாம அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வந்து நடத்திக்கிறோம். இப்போ நாம தியானத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஏழு குணங்களையும் தனியாக வெளிக்கொண்டு வருகிறோம். அதற்காக தான் இந்த தியான பயிற்சியை நாம செய்யறோம்.
இந்த தியானம் எப்படி மனம் புத்தி சன்ஸ்கார் இந்த மூணுலயும் செயல்படுது?
தியானம் என்பது நம்முடைய மனம் புத்தி சன்ஸ்கார் அப்படின்ற மூன்று ஃபேக்கல்டி மேலையும் வேலை செய்யுது. மனம் என்பது எண்ணங்களை உருவாக்குகிறது. எப்பொழுதெல்லாம் மனம் எண்ணங்களை உருவாக்குகிறதோ அப்பொழுது புத்தி அதனுடைய சித்திரத்தை காட்சியாக நமக்கு காண்பிக்கிறது. உதாரணத்திற்கு நாம் வீடு என்கிற எண்ணத்தை உருவாக்குகிறோம். உடனே நம்மால் என்னுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்றதை நம்மால பார்க்க முடியும் இல்லையா? சோ நமக்கு இன்றைக்கு நான் யார், நான் ஒரு ஆத்மா சக்தி ஒளி புள்ளி வடிவமானவன் அப்படின்ற தெளிவு கிடைச்சிருக்கு. சோ தியானத்துல உட்காரும் பொழுது நான் ஒரு ஆத்மா ஒளி புள்ளி வடிவமானவன் நெற்றிக்கு நடுவே வீற்றிருப்பவன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூடவே புத்தி என்பது அந்த ஒளி புள்ளி வடிவத்தை காட்டுவோம். சோ மனமும் புத்தியும் ஒன்றாக வேலை செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஹார்மோனில இருக்கும். மனம் எதை உருவாக்குகிறதோ அதை புத்தியும் ஆமோதிக்கிறது. இதுவரையில் மனம் எதை உருவாக்குகிறதோ அதை புத்தி தீர்மானமாக எடுப்பது கிடையாது. அப்போதான் மனதே வந்து இரண்டு விதமான எண்ணங்களாக உருவாக்குகிறது. இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது தவறா, இது சரியா அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதுல ஏதாவது ஒன்றை தான் புத்தி என்பது தீர்மானம் செய்கிறது. இப்பொழுது நாம் உருவாக்குகிற ஒவ்வொரு எண்ணத்தையும் என்னுடைய புத்தி வந்து தீர்மானம் செய்யணும். அதை நான் செயலாக கொண்டு வரும் பொழுது செயல்களிலே நான் மாற்றத்தை உருவாக்குகிறேன். அந்த மாற்றத்தை உருவாக்கும் பொழுது அந்த புதிய செயல் ஒரு புதிய முத்திரையை என்னுடைய ஆத்மாவில் பதிக்கும். அப்போது இப்பொழுது செய்த இந்த செயலினுடைய அடிப்படையில் ஒரு புதிய எண்ணம் என்பது உருவாகும். மீண்டும் அந்த எண்ணத்தை என்னுடைய புத்தி தீர்மானமாக கொண்டு வரும். அதன் அடிப்படையில் மீண்டும் நான் வேலையை செய்வேன், மீண்டும் முத்திரை பதிவாகும். சோ இப்படி என்னுடைய பழைய பழக்க வழக்கங்களை என்னுடைய புது எண்ணங்களின் படைப்பின் மூலம், நல்ல எண்ணங்களை உருவாக்குவதன் மூலம், நல்ல செயல்களை செய்வதன் மூலம் என்னுடைய பழைய பழக்க வழக்கங்களை நான் ரீப்ளேஸ் செய்ய முடியும், மாற்ற முடியும். சோ புத்தியும் மனமும் வந்து தியானத்துல வந்து ஒருங்கிணைந்து வேலை செய்யறது. இப்ப ஒரு சின்ன பயிற்சி செய்வோம். நாம் ஒரு சில எண்ணங்களை உருவாக்குவோம். அதன் கூட கூடவே நீங்கள் அதை காட்சியாக காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சியை காலையிலும் மாலையிலும் செஞ்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்தி வந்து அந்த காட்சியை பார்க்க பார்க்க அது பதிஞ்சிடும். இந்த ராஜயோக தியானத்தில் வந்து உடலினுடைய அந்த போஸ்டர் எப்படி அமர வேண்டும் என்பது முக்கியம் இல்லை. எப்படி நீங்க வந்து சௌகரியமாக உணர்கிறீர்களோ அப்படியே உட்காருங்க. இந்த தியானத்துல வந்து கண் மூடியும் செய்யலாம், கண்கள் திறந்தும் செய்யலாம். ஆனால் நாம் கண்களை திறந்து வைத்து கொண்டுதான் இந்த தியானத்தை பழகிறது வந்து பெட்டர். ஏன் அப்படின்னா இது ஒரு இன்னர் ஜேர்னி, நம்மை நாம் பார்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதை முதல்ல வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்ய ஆரம்பிச்சாலும் பிறகு போக போக நாள் முழுவதும் நம்முடைய கவனம் நம்மேலேயே இருக்கிற மாதிரியான ஒரு தியானம் தான் இது. இதை கண்களை திறந்து கொண்டு செய்வது சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்பதான் நம்ம நாள் முழுக்க எதை செய்யும் பொழுதும் இந்த தியானத்தை செய்ய முடியும். ஒரு சில நிமிடங்களுக்கு நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை மறந்து, சுற்றி இருக்கும் அனைத்து சப்தங்களிலும் விடுபட்டு, அனைத்திலிருந்தும் கவனத்தை விடுவித்து, தன் மீது கவனத்தை முழுவதுமாக திருப்புங்கள். நீங்கள் மட்டுமே, உங்களை தவிர வேறெதுவும் இல்லாத உணர்வை உணருங்கள். உடலின் ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் உங்கள் கவனத்தை நீக்கி விடுபட்டு மெதுமெதுவாக நெற்றிக்கு நடுவே வாருங்கள். இரு புருவத்தின் மத்தியில் வாருங்கள். உங்களை நீங்களே பாருங்கள். ஒரு ஒளி புள்ளியை பாருங்கள். பிரகாசமான நட்சத்திரம் நெற்றிக்கு நடுவே ஜலிப்பதை பாருங்கள். புத்தியின் மூலம் லேசாக அதை பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நான் ஒரு அழிவற்ற ஆத்மா. நான் ஆத்மா ஜோதியின் வடிவமாய் நெற்றிக்கு நடுவே வீற்றிருக்கிறேன். இந்த உடலின் எஜமானன் நான் ஆத்மா. அமைதியே உருவானவன் அமைதி. நான் எங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருந்த அமைதி என்னுடைய இயற்கையான இயல்பு. இது எனக்கு சொந்தமானது. என்னுடைய குணம் அமைதியின் அதிர்வலைகள் என்னிடமிருந்து வெளிப்பட்டு நாலாபுறங்களிலும் பரவுகிறது. எப்படி சூரியனின் கிரணங்கள் நான்கு திசைகளிலும் பிரகாசத்தை பரப்புகிறதோ, அப்படி என்னிடமிருந்து அமைதியின் அதிர்வலைகள் நாலாபுறமும் பரவுகிறது. ஒரு நிமிடத்திற்கு உங்களை நீங்கள் வேலை செய்யும் இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அல்லது வீட்டில் யாரோடெல்லாம் உங்களுக்கு கோபமும் எரிச்சலும் வந்து கொண்டிருந்ததோ அவர்களின் முன் செல்லுங்கள். இனி கோபமும் எரிச்சலும் வராது. அவர்கள் முன்னால் நின்று கொண்டு அவர்களை பாருங்கள். அவர்கள் முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படியே தான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மாறிவிட்டீர்கள். நான் ஒரு அமைதியே உருவான ஆத்மா என்கிற உணர்வில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போது பாருங்கள், உங்களின் நடத்தையில் செயலில் என்ன மாற்றம் வருகிறது என்று. அமைதியின் அதிர்வலைகள் உங்களிடமிருந்து அவர்களை சென்றடைகிறது. ஓம் சாந்தி.
அற்புதமான ஒரு அனுபவமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி ஆத்மாக்கே பொதுவான அந்த ஏழு குணங்கள் உள்ள இருக்கு. ஆனா மேல சில விஷயங்கள் வந்து மூடி இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஒரு பயிற்சியின் மூலமா எனக்கே சொந்தமான இயல்பா ஆத்மாக்குள்ள இருந்த அந்த குணங்கள் வந்து வெளியில வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். என்லைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
என்னோட அனுபவத்தை நான் சொல்லிட்டேன். நீங்களும் நிச்சயம் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்றத எங்களுக்கு நீங்க கண்டிப்பா எழுதி அனுப்பணும். இதை தவிர வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்ல சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்க எங்களுக்கு தாராளமா எழுதி அனுப்பலாம். எங்கள் கடிதங்கள் மூலமாவோ அல்லது இமெயில் மூலமாவோ எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். தொலைபேசி மூலமா கூட நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்று விடைபெறுகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் ஏழு நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி